மாலை நேரத்திலும் ஒரு அருமையான தெய்வ ஆலோசனைக்கு நேராக நாம் கடந்து கொள்ள போகிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் அந்த நேரத்தில் எந்த காரியத்தை செய்தாலும் ஜபத்தோடு செய்ய வேண்டும். அதை நம்ம சொல்லிக்கொள்ள ஜபத்தோடு இந்த ஜபத்தோடு செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதோடைய எஃபெக்ட் என்னங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம பல நேரத்தில் அதை சொல்றோம், ஆனா எப்பொழுதும் அதை செய்யறோமாங்கிறது சந்தேகம் தான். சில விஷயத்தை ஜபம் இல்லாமலே செஞ்சிடும். நமக்கு சில விஷயம் ஈஸியா தெரியும், சரிதானே, இது சுலபமா பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற சில காரியம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு காரியம் வரும்பொழுது அதை நம்ம ஜபிக்கவே மாட்டோம். சரி பண்ணிடலாம், போயெல்லாம் காத்து செஞ்சு வந்துடலாம் அப்படின்னு. ஆனால் எது ஈஸியான விஷயம், இது நமக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லி நம்மளை நம்பி, நம்முடைய அனுபவத்தை நம்பி, நம்முடைய திறமையை நம்பி, நம்முடைய பழக்கத்தை நம்பி நம்ம அதில் இறங்கணும்னா கடைசியில் அங்கதான் பிரச்சனை ஆயிடும். அந்த ஈஸியான விஷயம், இதை நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது அங்கே அது தோல்வியாகி போய் முடியும். அப்பதான் நம்ம யோசிப்போம், ஐயோ இது இவ்வளவு ஈஸியா நினைச்சோம் கடைசியில் இது இவ்வளவு காம்ப்ளிகேட் ஆகி போச்சு அப்படின்னு பின்னால நம்ம ஃபீல் பண்ணோம். இந்த ஜபத்தோடு செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம அடிக்கடி பேசுறோமே, அது ரொம்ப நல்ல வார்த்தை. எதையுமே ஜபத்தோடு செய்யணும். அது உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் வெற்றியை கொண்டு வரும். இந்த ஜபத்தோடு செய்யறதுங்கிறது என்னைக்குமே வெற்றியை கொண்டு வரும். சின்ன விஷயமானாலும் பெரிய விஷயமானாலும், நமக்கு பழக்கப்பட்டதா இருந்தாலும் பழக்கப்படாததா இருந்தாலும், நம்முடைய திறமைக்கு உட்பட்டதா இருந்தாலும் திறமைக்கு அப்பாற்பட்டதா இருந்தாலும், சூழ்நிலைகள் சாதகமாயிருந்தாலும் அல்லது பாதகமாயிருந்தாலும் கூட, ஜெபத்தோடு ஒரு காரியத்தை நாம் செய்வோமானால் அது கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல்லாக நமக்கு முடியும். ரொம்ப முக்கியம், ஜெபத்தோடு செய்தல். இந்த செய்தியுடைய தலைப்பது தான் ஜெபத்தோடு செய்தல். ஜபத்தோடு செய்யும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு வேதத்திலிருந்து ஒரு மூன்று சம்பவங்களை ஜபத்தோடு செய்து வெற்றி கண்ட ஒரு மூன்று சம்பவங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த மூன்றுமே எக்ஸ்ட்ராடினரியான விஷயம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரொம்ப வித்தியாசமான மகிமையான காரியங்கள். ஜபத்தோடு செய்யப்பட்ட மூன்று காரியங்கள் மிக மகிமையான காரியங்கள் வேதத்தில் நடந்திருக்கிறது. எடுத்துக்கொள்வோம். முதலாவது சம்பவம், யோசுவாவின் புஸ்தகம் 10:8 பிறகு நாம் வருவோம்.
கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக,
அவர்களுக்கு பயப்படாயாக,
உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன்,
உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன்,
அவர்களில் ஒருவரும்,
அவர்களில் ஒருவரும்
உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார்.
உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார்.
யோசுவா கில்காலிலிருந்து ராம் முழுவதும் நடந்து,
கில்காலிலிருந்து ராம் முழுவதும் நடந்து
திடீரென்று அவர்கள் மேல் வந்துவிட்டான்.
திடீரென்று அவர்கள் மேல் வந்துவிட்டான்.
கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். ஆகையால்
அவர்களை கிபியோனிலே
மகா சங்காரமாக மடங்கடித்து பெத்தோரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி, அசைக்கா மட்டும் மக்கேதா மட்டும் முறியடித்தார்கள். அவர்கள் பெத்தோரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல்
கர்த்தர்
வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள்.
இஸ்ரவேல் புத்திரர்
பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் செத்தவர்கள்
அதிகமாயிருந்தார்கள்.
கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே
சூரியனே
நீ கிபியோன் மேலும்
சந்திரனே
நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் சரித்து நில்லுங்கள் என்றான்.
இங்கே பார்க்கும் பொழுது யோசுவாவின் வாழ்க்கை ஒவ்வொரு இடத்திலையும் பெரிய பெரிய யுத்தங்களை செய்த ஒரு வாழ்க்கை. மோசேயின் நாட்களில் இருந்த காலத்திலிருந்தே யோசுவா ஒரு யுத்த வீரனாகவே இருந்தவன். மோசேயின் நாட்களில் இருந்த பொழுது கூட கர்த்தர் அமலேக்கியரை யோசுவாவின் தலைமையின் கீழ் இருக்கும் பொழுதுதான் மடங்கடித்தார். அமலேக்கியருக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் கொடிய யுத்தம் அந்த யோசுவா சந்தித்த யுத்தங்கள் எல்லாமே ரொம்ப டஃப்பான யுத்தங்கள். அப்படி சொல்ல போனால் எல்லாமே ரொம்ப டஃப்பான யுத்தங்கள் தான். அமலேக்கியருக்கு விரோதமாய் நடந்த அந்த யுத்தத்தில கூட ரொம்ப கடினமானது, ஈஸியா ஜெயிக்கல. அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தருடைய சமூகத்தின் கோலை உயர்த்தி பிடிக்கிறான். மோசையின் கையை உயர்ந்திருக்கும் பொழுது இஸ்ரேல் ஜெயித்தார்கள். மோசையின் கை தாழும் பொழுது அமலேக்கு ஜெயித்தான் என்று பார்க்கும். இது நம்ம யாத்திராகமம் 17 அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த யுத்தம் அவ்வளவு கஷ்டத்தோடு ஜெபத்தோடு அவங்க கடைசியில் ஜெயித்தான். இப்ப மோசே மரித்து விட்டார், யோசுவா தலைவனாக இருக்கிறான். ஒரு பக்கத்தில் யோசுவா ஒரு தலைவனாக இருந்தாலும் அடுத்த பக்கத்தில் யுத்தங்களை முன்னின்று நடத்துகிற ஒரு மனுஷனாக இருந்தான். அதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. மோசே ஒரு தீர்க்கதரிசியா இருந்து ஜனங்களை நடத்தினான். யோசுவா ஒரு யுத்த வீரனா இருந்து ஜனங்களை நடத்தினான். அதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. யோசுவாவின் வாழ்க்கை முழுவதையும் நீங்க திருப்பி பார்த்தால் யுத்தங்கள் நிறைய இருக்கும். மோசையின் தலைமையின் கீழ் இருக்கும் பொழுதும் யுத்தம், மோசையின் தலைமையின் கீழ் இருந்து வந்த பிறகும், மோசை மறித்த பிறகும் கூட பாத்தீங்கன்னா யோசுவாவின் வாழ்க்கை நிறைய யுத்தங்கள் தான். அவருடைய வாழ்க்கையில் அநேக யுத்தங்களை அவர்கள் சந்தித்துக் கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் கானான் தேசத்திலே பார்க்கும் பொழுது 7 ஜாதிகள் இருந்தார்கள். கர்த்தர் அந்த தேசத்தை அப்படியே போய் அவங்க கையில் அப்படியே கொடுக்கல, போய் எடுத்துக்கங்கன்னு கொடுக்கல. அந்த 7 விதமான ஜாதிகள், அவர்களிலே சிலர் கானானியர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ராட்சத பிறவிகளா இருந்தார்கள். ஏனாக்கின் புத்திர ராட்சத பிறவிகளா இருந்தார்கள். கானானியர் கடலோரத்தில் இருந்தார்கள். இதை எண்ணாகமும் 13 அதிகாரத்தின் கடைசி பகுதி 25 படிச்சீங்கன்னா தெரியும். அந்த ஜாதிகள் எவ்வளவு பலத்த ஜாதிகளா இருந்தார்கள். அவர்கள் பார்வைக்கு அவர்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தார்கள். அவ்வளவு பிரம்மாண்டமான ஜெயிண்டா இருந்தார்கள். அவர்களோடு யுத்தம் பண்ண வேண்டிய ஒரு கடினமான பாதை இந்த யோசுவாவுக்கு இருந்தது. எரிகோ அதை பிடிக்கிறாங்க. எரிகோவை பார்க்கும்போது 6 அதிகாரம், யோசுவாவின் புத்தகம் 6 அதிகாரத்துல வரும் பொழுது அங்கே பெரிய யுத்தம். எரிகோவின் மதில் மிகப்பெரிய ஒரு தடையா இருக்கிறது. அதை பிடிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை சந்திக்கிறாங்க. அதிலையும் ஜெயித்து வருகிறார்கள். எரிகோவை ஜெயித்த பிறகு ஒரு பெரிய வீழ்ச்சி வருகிறது. காரணம் என்ன? எரிகோவிலே சபிக்கப்பட்டதான பொருட்களை ஆகான் என்ற மனுஷன் எடுத்து தன் கூடாரத்தில் ஒழித்து வைத்தான். அதனுடைய விளைவு என்ன? அதற்கு அடுத்து ஆயி பட்டணம், ஒரு சின்ன பட்டணம், அதை பிடிக்கிறதுக்கு போகும்போது அங்க அடி வாங்குறாங்க. பெரிய எரிகோவை பிடிச்சாங்க, சின்ன ஆயிக்கிட்ட அடி வாங்குறாங்க. ஏன்னா கத்தர் கூட இல்லை. அங்கே ஒரு தோல்வி, அங்கே தேவ சமூகத்தில் விழுந்து ஜெபிக்கிறான். இப்படி அவனுக்கு யுத்தத்திலே பலவிதமான அனுபவங்கள், வெற்றியும் தோல்வியும் கடினமான யுத்தங்களும் அவன் வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்குது. யோசுவாவின் கால ஃபுல்லா யுத்தம் தான். அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது எமோரியர்கள் என்று சொல்லப்படுகிற ஜனங்கள், இவர்கள் மலைநாட்டில் இருக்கிறவர்கள். எமோரியர்கள் மலைநாட்டை சேர்ந்தவர்கள். இந்த எமோரியர்களோடு இப்பொழுது யுத்தம். இவர்கள் பலசாலிகள், மலைநாட்டை சேர்ந்தவர்கள், ஹில் ஸ்டேஷன். இப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கென்று ஒரு யுக்தி இருக்கிறது, அவர்களை மேற்கொள்வது கஷ்டம். ஆனால் கர்த்தர் இந்த யோசுவாவின் காலத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்திலையும் அவனுக்கு யுத்தத்திலே அவருக்கு ஒத்தாசை பண்ணி இருக்கிறார். மோசேயின் நாட்களிலும் சரி, அதுக்கு பின்வரும் காலத்திலையும் சரி, ஒவ்வொரு யுத்தத்திலையும் கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறார். இந்த எமோரியரோடு யுத்தம் பண்ணும் பொழுது நம்ம ஏற்கனவே வாசித்தோம், 10-11 வசனங்களில வரும் பொழுது பார்க்கும் பொழுது கர்த்தர் அவர்களை இவன் கையில ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தவன் அவர்கள் பயந்து ஒரு கூட்டம் ஓடுறாங்க. எமோரியர்கள் இவங்களுக்கு பயந்து ஓடுறாங்க. இவங்களை துரத்திட்டு போய் வெட்ட கூட முடியல, அந்த அளவுக்கு அவங்க ஓடுறாங்க. அப்படி ஓடும் பொழுது கர்த்தர் வானத்திலிருந்து கல்மழை அனுப்பினாராம். பாருங்க எப்படிலாம் கர்த்தர் யுத்தம் பண்ணிருக்காரு. டைரக்டா கர்த்தர் யுத்தம் பண்றாரு. வானத்திலிருந்து கல் மலை, பெரிய பெரிய ஐஸ் கட்டிகள் வானத்திலிருந்து வந்து விழுகுது. ஓடுகிற ஒவ்வொருவருமேலும் அந்த பெரிய பெரிய ஐஸ் கட்டி விழுந்து விழுந்து அந்த யுத்த வீரர்கள் எம்முறைகள் செத்து போறாங்க. பட்டயத்திலே யோசுவா கொண்டதை விட கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமா இருந்தாங்களோ, அந்த அளவுக்கு கர்த்தர் அவங்களை ஒப்பு கொடுத்தார். அடுத்தது பார்க்கும் பொழுது இன்னும் அதனால ஒரு கூட்டம் ஒழிந்ததை தவிர இன்னும் யுத்தம் முடியல. யுத்தம் இன்னும் பலத்துக்கு தான் இருந்துச்சு. அப்ப 12 வசனத்துல பார்க்கும் பொழுது கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்த நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். இங்கே பார்க்கும் பொழுது ஏன் இந்த இடத்துல யோசுவா இதை செய்கிறான் என்று பார்க்கும் பொழுது, யுத்தத்திற்கென்று அன்றைக்கு ஒரு சட்டத்திட்டம் இருந்தது. யுத்தமானது பகல் நேரத்தில் நடக்கணும். சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் யுத்தம் செய்யலாம், சூரியன் அஸ்தமித்த பிறகு யுத்தம் செய்யக்கூடாது, நிறுத்திவிட வேண்டும். அந்த யுத்தம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், எந்த லெவல்ல போயிட்டு இருந்தாலும் சரி, சூரியன் அஸ்தமித்த பிறகு ராஜாக்களுக்கு அது உரிய சட்டம், யுத்தத்தை நிறுத்திட்டு அடுத்த நாள் அதை வந்து தொடரணும். இதுதான் வழக்கம். இப்பொழுது கர்த்தர் இந்த எமோரி இறை இவர்கள் கையில் ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப இவனுக்கு ஃபேவரா போயிட்டு இருக்குது யுத்தம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஃபேவரா போயிட்டு இருக்குது. ஏனென்றால் கர்த்தர் கல்மலையின் மூலமாக அவருடைய ஒரு கூட்டத்தை அழிச்சிட்டாரு, முக்கியமான ஜனங்களை அழிச்சிட்டாரு. இப்பொழுது இவருடைய கை ஓங்கி இருக்கிறது, இஸ்ரவேலுடைய கை ஓங்கி இருக்கிறது. எமோரிகள் தாழ்த்தப்பட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் யுத்தம் இன்னும் முடியல, பினிஷ் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டேஜ். ஆனால் நிலைமை என்னன்னு பார்க்கும் பொழுது நேரம் கடந்துட்டு போகுது, சூரியன் வேகமாய் மறைஞ்சிடணும்னு ஒரு பயம் ஆயிடுச்சு, நடுப்பகல் ஆயிடுச்சு, இன்னும் சில மணி நேரங்கள் மத்தியானம் வரைக்கும் ஆகி போச்சு. காலையிலிருந்து தொடங்கினாங்க, காலையிலிருந்து கர்த்தர் இவர்களுக்கு ஃபேவரா காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறார். கல்மழையின் மூலமாக கர்த்தர் அவர்களை மடங்கடித்துக் கொண்டிருக்கிறார். மத்தியானம் ஆயிடுச்சு, யோசுவா டைமை கால்குலேட் பண்ற, ஐயோ மத்தியானம் ஆயிடுச்சு, இன்னும் சில மணி நேரங்கள் தான், சாயங்காலம் ஒரு 6 மணிக்குள்ள சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள நம்ம முற்றிலுமா இந்த எமோரியரைகளை நாம இன்னைக்கு டோட்டலா அழிச்சிடணும். இந்த யுத்தம் நாளைக்கு தொடரக்கூடாது, இன்னைக்கு சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி இந்த யுத்தத்தை நம்ம முடிச்சிடணும், எமோரியரை டோட்டலா முடிச்சிடணும். இன்னைக்கு விட்டுட்டோம்னா நாளைக்கு இது தொடர்றதுக்குள்ள அவங்கள நல்ல ரெஃப்ரெஷ் ஆயிடுவாங்க, நல்ல பலப்பட்டுருவாங்க, நாளைக்கு ஒரு புதிய யுக்தியோடு வருவாங்க, புதிய பலத்தோடு வருவாங்க. அப்ப நாளைக்கு அடிக்கிறது கஷ்டம். இன்னைக்கு அவங்க அடி வாங்கிட்டே இருக்கும்போது ஒரே அடி அடிச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஆனா இன்னைக்கு சூரியன் அஸ்தமித்து இன்னைக்கு ஒருவேளை முடிந்த நாளைக்கு அந்த யுத்தம் தொடருமானால் சூழ்நிலை வேறு விதமாய் மாறுவதற்கு காரியம் இருக்கு. ஒருவேளை நாளைக்கு அவங்க கை ஓங்கிடலாம், அவங்க இப்போ அடி வாங்கக்கூடிய ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டாங்க, தோல்வியை அடைகிற அந்த மனநிலைமைக்குள் இருக்கும் போது அடிச்சா ஈஸியா ஜெயிச்சிடலாம். நாளைக்கு அவங்க வந்து இன்னைக்கு நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு மனநிலைமைக்குள்ள அவங்க உறுதியா வந்துட்டாங்கன்னா நாளைக்கு சூழ்நிலைகள் மாறும். அப்ப யோசுவா என்ன செய்யுதுன்னு தெரியல. வேகமாய் நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது, யுத்தம் இவங்க இவங்க சைடுல இவங்களுக்கு ஃபேவரா தான் இருக்குது. ஆனால் இருக்கிற நேரத்தை பார்த்தால் அவ்வளவு சீக்கிரத்துல இவங்க டோட்டலா இந்த யுத்தத்தை செஞ்சு முடிக்க முடியாது. என்ன செய்யறது? ஒரே காரியம், சூரியன் மறையக்கூடாது. சூரியன் அஸ்தமித்து விட்டால் யுத்தத்தை நிறுத்தியா? ஒரே காரியம், சூரியன் மறையக்கூடாது. சூரியன் மறைஞ்சிச்சுன்னா நமக்கு எப்படி வேணா ஆயிடும். அப்ப யோசுவா என்ன செய்யணும் தெரியாது. உடனே சூரியனையும் சந்திரனையும் பார்த்து கட்டளை கொடுக்கிறான். 13 வாசிங்க, 12 பாருங்க, நீ கிபியோன் மேலும் ஆயிரோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில் என்றான். அப்புறம் 13
அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும்,
தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும்,
சூரியன் தரித்தது,
சூரியன் தரித்தது,
சந்திரனும் நின்றது,
சந்திரனும் நின்றது,
இது யாசேரின் புத்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல்,
சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல்,
ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி
கர்த்தர்
ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட
அந்நாளை
ஒத்த நாள்
அந்நாளையொத்த நாள்
அதற்கு முன்னும் இல்லை,
அதற்கு முன்னும் இல்லை,
அதற்கு பின்னும் இல்லை,
அதற்கு பின்னும் இல்லை.
கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார்,
கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். என்ன ஒரு அற்புதம்! மோசே செய்யாத அற்புதம், மோசே செய்யாத அற்புதம், எலியா எலிசா போன்றவர்கள் செய்யாத அற்புதம், ஏன் இயேசு கிறிஸ்து கூட இந்த அற்புதத்தை செய்யல. அதனாலதான் வேதத்துல தெளிவா சொல்லுது, அதுக்கு முன்னாலே அப்படி நடக்கல, அதுக்கு பின்னாலேயும் கூட அப்படி நடக்கல. அதனாலதான் வேதத்துல அப்பயும் அப்படி எழுதியாச்சு. ஏன்னா இயேசு கிறிஸ்து கூட அதை செய்ய செய்ய மாட்டார்ன்றதுனால்தான், செய்ய முடியாதுன்னு இல்லை, அவருக்கு அந்த அவசியம் இல்லை. அதனாலதான் இந்த வார்த்தை அப்பவே டிக்ளேர் பண்ணியாச்சு, இதுக்கு முன்னாலேயும் கிடையாது பின்னாலேயும் கிடையாது எழுதியாச்சு. அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு பகல் முழுவதும் அப்படின்னா ஏறக்குறைய 12 மணி நேரம் சூரியன் ஒரே இடத்துல நின்றுச்சு. யோசுவாவுக்கு கட்டரை தான் தெரியுமே தவிர சயின்ஸ் எல்லாம் அவனுக்கு தெரியாது, சயின்ஸ் தெரியாதவன். சூரியன் நிக்கணும்னா என்ன நடக்கணும்? பூமி சுத்துறது நிக்கணும் இல்ல? பூமி சுத்துறது நின்னாச்சுனாதான் சூரியன் ஒரே இடத்துல நிக்கும். இன்னைக்கு சூரியன் நமக்கு புறப்படுகிறது மறைகிறது என்றால் அதற்கு காரணம் பூமியுடைய சுழற்சி தான் காரணம். ஒரு 24 மணி நேரத்துல ஒரு ஃபுல் ரவுண்ட் அது வர்றதுனாலதான் பூமியிலே நமக்கு சூரியன் அஸ்தமிக்கிறது மறைகிறது நமக்கு வருகிறது. அப்படியானால் இந்த இடத்துல இவனுக்கு அந்த சயின்ஸ் எல்லாம் தெரியாது, பூமி சுத்துறதுனாலதான் இப்படி நடக்குதுல அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சூரியன் நிக்கணும், சந்திரன் அங்கே நிக்கணும், சந்திரன் வரக்கூடாது, சூரியன் போகக்கூடாது, இவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். உடனே அவன் கட்டளை இடுகிறான், சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள், ரெண்டுமே சொல்லிட்டான். அப்படியே 12 மணி நேரம் சூரியன் ஒரே பொசிஷன், பூமி சுழற்சி நின்று போச்சு. 12 மணி நேரத்துக்கு அப்படியே பூமி ஸ்தம்பிச்சு போச்சு. யோசிச்சு பாருங்க, இது சயின்டிபிக்கா பார்த்தா இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி மிரக்கிள். இன்னைக்கு பூமியோட சுழற்சி நின்று போச்சுன்னு வச்சுங்க, என்ன நடக்க தெரியுமா? என்ன நடக்கும் எவாஞ்சலிஸ்ட் சொல்லு, என்ன நடக்கும்? பூமி சுத்துறது நின்று போச்சு, என்ன நடக்கும்? கிராவிடேஷனல் போர்ஸ் போயிடும், புவி ஈர்ப்பு சக்தி கிராவிடேஷனல் போர்ஸ் போயிடும். பூமி சுத்தத்தை நின்றுச்சுன்னு வச்சுங்க, நம்ம எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிட்டோம், நம்ம மேல போயிடுவோம், நம்ம பூமியில் நிக்க மாட்டோம். அப்ப பூமி சுழல்றது நின்று நிக்கிறதுனா அது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் கிடையாது, எல்லாமே தாறுமாறாயிடும். கிராவிடேஷனல் போர்ஸ் போச்சுன்னா பூமியில ஒருத்தர் நிக்க மாட்டோம், எல்லாம் பறந்துடும், ஒரு இடத்துல எதுவுமே இருக்காது, எல்லாம் டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடும். ஆனால் அது எதுவுமே நடக்கல. அவருக்கு தெரிஞ்சது சூரியன் நிக்கணும், அவ்வளவுதான். அப்ப ஆண்டவர் பாத்தீங்கன்னா அவன் ஒரு அவனுக்கு தெரிந்த அறிவில் அவர் ஒன்னு சொன்னான், சூரியனே நில், சந்திரனே நில்லுண்டான். கர்த்தர் பூமியை நிக்க வச்சாரு, பூமியை மட்டும் நிக்க வைக்கல, ஆண்டவர் இந்த கிராவிடேஷன் போர்ஸ் எல்லாம் போய் எந்த குழப்பங்கள் வராதபடி அதையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லாம் வச்சார். ஏகப்பட்ட அற்புதங்கள் நடந்திருக்குது அந்த இடத்துல. சும்மா ஒரு அற்புதம் இல்ல, அப்படியே பூமி சுத்தத்தை நிக்க வச்சது மட்டுமல்ல, ஏராளமான அற்புதங்கள் நடந்திருக்குது. அப்ப அங்க பார்க்கும்போது அவ்வளவு ஒரு அதிசயமான காரியம் இந்த யோசுவா சொல்லும் பொழுது நடக்குது. 12 மணி நேரத்துக்கு அது நீடிச்சு. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அதுக்கு முன்னாலேயும் கர்த்தர் செஞ்சதில்ல, பின்னாலேயும் செய்யுங்க. ஒரு மனுஷனுடைய சொல் கேட்டு கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அதற்கு முன்பாகவும் செய்ததில்லை, அதற்கு பின்பாகவும் செய்தது. அவ்வளவு பெரிய ஒரு அதிசயமான சம்பவம் இது. ஏன் நடந்துச்சு? இந்த வெற்றிக்காக கர்த்தர் செஞ்சார். அங்கு யோசுவாவின் பங்கு என்ன? 12வது வசனத்தை மீண்டும் படிக்கலாம்.
கர்த்தர்
எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக
ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே
யோசுவா
கர்த்தரை நோக்கி பேசி
பின்பு, அதுக்கு பிறகுதான்
இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக,
இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக
சூரியனே,
சூரியனே
நீ கிபியோன் மேலும்,
நீ கிபியோன் மேலும்
சந்திரனே,
சந்திரனே
நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும்,
நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும்
தரித்து நில்லுங்கள்
என்றான். யோசுவாவுக்கு யுத்த பலத்து கொண்டு போகிறது என்ன செய்யறதுன்னு தெரியல. உடனே அந்த யுத்த களத்தை விட்டு தனியா ஓடிட்டான், எங்கயோ தனியா ஓடிட்டான். ஓடி கர்த்தர்கிட்ட பேசுறான். நேர வந்த உடனே சூரியனை நில், சந்திரனை நில்லுன்னா அவனு நில் இருக்காது. கரெக்டா போய் அவன் பேசிதான் நடந்திருக்காரு. இவனுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. இன்னும் அடுத்த ஒரு 12 hours எக்ஸ்ட்ரா தேவை, எக்ஸ்டென்ஷன் தேவை அவனுக்கு யுத்தத்துக்கு. ஒரு 12 hours அதிகம் தேவை. ஆகையினாலே அவன் முதல்ல எங்கேயோ தனியா ஓடிட்டான். தனியா போய் கர்த்தர்கிட்ட பேசுற, ஆண்டவரே இன்னைக்கு இந்த பகல் முடியக்கூடாது, இன்னைக்கு இந்த பகல் தொடரணும். கர்த்தர் கேட்டிருப்பார், எவ்வளவு மணி நேரம் அவனுக்கு தேவை? இந்த சூரியன் அஸ்தமிக்க கூடாது ஆண்டவரே, எவ்வளவு மணி நேரம் உனக்கு எக்ஸ்ட்ரா தேவை? ஒரு பகல் நேரம் எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும் ஆண்டவரே, ஒரு 12 hours எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும். கர்த்தர் இவன் பேசியிருப்பான். அப்ப கர்த்தர் சொல்லியிருப்பார், சரி நீ போய் நீ அதை நிறுத்திடு அப்படின்னு இருப்பா. கர்த்தர் சொல்லி நீ போய் அதை நிறுத்தி. இந்த காரியத்தை அவன் கர்த்தரிடத்துல போய் சொல்றான், முதல்ல போய் பேசுறான். ஆண்டவர் என்ன செய்யறது, என்ன செய்யறது, சூழல் எப்படி இருக்கு, என்ன செய்யறது? ஆண்டவர் சொல்றாரு, நீயே போய் அதை நிறுத்தி. ஆண்டவர் அவனுக்கு அந்த அதிகாரத்தையும் எல்லாம் அவனுக்கு அந்த நம்பிக்கை வராது. சூரியனை போய் நம்ம நிறுத்த முடியுமா? சூரியன் தீவிரிக்கிறத நிறுத்த முடியுமா? அது யாருக்குமே அந்த எண்ணமே வராது. அந்த எண்ணம் அவனுக்கு எப்படி வந்துச்சு? அப்படி நிறுத்த முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு எப்படி வந்துச்சு? நிச்சயமா சொல்றான், அந்த எண்ணத்தை அவனுக்குள் விதைத்ததே ஆண்டவர் தான். அதை அவனோடு கர்த்தர் பேசியிருக்கிறார். அவன் தனித்து போய் அதான் கர்த்தரிடத்துல பேசியிருக்கிறான். பேசிட்டு பாருங்க, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக வந்தான். அதுக்கு முன்ன தனியா தான் போய் பேசியிருக்கிறான். தனியா போய் பேசி கர்த்தர்கிட்ட பேசுறான், இந்த காரியம் ஆண்டவரே இன்னொரு பகலை எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க. ஆண்டவர் அதை நிறுத்துட்டார். நீயே நிறுத்து, சொல்லி நிறுத்தி, பகல் மறையாது. அப்பதான் அவனுக்கு அந்த ஒரு விசுவாசம், அந்த நம்பிக்கை வந்துச்சு. கர்த்தர் சொன்னதுனாலே வந்து இப்ப ஜனங்களுக்கு முன்னாலே தைரியமா சொல்றான், சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் அரிப்பது. கர்த்தரிடத்திலே நீங்கள் முந்தி பேசினால் எதையும் தடுத்து நிறுத்த நம்மால் முடியும். ஆமென். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் பாருங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயமான சம்பவம், பூமி சுழற்சியை நிற்க வைத்த சம்பவம். அப்ப இவ்வளவு பெரிய காரியத்தை கூட கர்த்தரிடத்துல நம்ம முந்தி பேசிட்டோம்னா கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளை கனப்படுத்தி செய்ய வல்லவராயிருக்கிறார். என்னைக்குமே எந்த ஒரு விஷயமானாலும் முந்தி கர்த்தரிடத்தில் பேசு. அது எவ்வளவு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையாயிருக்கட்டும், எவ்வளவு தூரம் உங்களுக்கு சாதகமே இல்லாத விஷயமாயிருக்கட்டும், எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்வதற்கு முன்பதாக முதலாவது கர்த்தரிடத்தில் போய் நின்று கர்த்தரிடத்திலே முதலாவது அந்த காரியத்தை கேட்டு தேவ ஆலோசனையை முதலாவது கர்த்தரிடத்திலிருந்து பெற்று அதன் பிறகு நீங்கள் செயல்படும் பொழுது அது எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் அங்கே நமக்காக கிரியை செய்வார். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய ஒரு அதிசயமான சம்பவம் யோசுவாவின் மூலமாய் நடந்ததற்கு காரணம் அவன் முதலாவது கர்த்தரிடத்தில் பேசிவிட்டு அவன் காரியத்தில் இறங்கலாம். புரியுதுங்களா? எது வரலாம் முதல்ல கர்த்தரிடத்தை சொல்லுங்க, அப்புறம் காரியத்தில் இறங்குங்க, எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ரெண்டாவது புதிய ஏற்பாட்டுக்கு போகும். யோவான் எழுதின சுவிசேஷம் 11 chapter. இரண்டாம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி,
கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி
தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு,
அவளுடைய சகோதரனாகிய லாசரு
வியாதியாயிருந்தான்.
அப்பொழுது
அவனுடைய சகோதரிகள்,
அவனுடைய சகோதரிகள்,
ஆண்டவரே
ஆண்டவரே,
நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல,
அவரிடத்திற்கு
ஆள் அனுப்பினார்கள்.
இயேசு அதை கேட்ட பொழுது பொழுது
இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மாத்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும்
லாசருவினிடத்திலும்
அன்பாயிருந்தார்.
இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு இப்பொழுது ஒரு செய்தி வருகிறது. பெத்தானியாவில் இருந்து நீ சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறார், இப்பொழுது லாசரு வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருக்கிறார். ரொம்ப சீரியஸான கண்டிஷன். உடனே இயேசு கிறிஸ்துவுக்கு செய்தியை அனுப்புகிறார்கள். இந்த செய்தி இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த உடனே பரலோகத்திலிருந்து அவருக்கு ஒரு செய்தி உடனே வருது. பெத்தானியாவிலிருந்து ஒரு செய்தி அவர் காதுக்கு வருது. அதே நேரத்தில் பரலோகத்திலிருந்து அடுத்த செய்தி அவருக்கு, அதுக்கு ரிப்ளை மேல இருந்து அவருக்கு வருது. பிதா சொல்றாரு, மகனே இந்த வியாதியை குறித்து நீ கேள்விப்படுறே, இந்த செய்தி உனக்கு வருதே, இந்த வியாதியிலே லாசரு மரித்து போவான். பிதா சொல்றார் லாசரு மரிப்பான், அதன் பிறகு அவனை அடக்கம் பண்ணுவாங்க. நீ 4வது நாள் போய் அவனை உயிரோடு நீ எழுப்பணும். இந்த காரியத்தில் அப்படின்னு நடக்க போகுது. அதனால நீ உடனே இந்த வியாதியா இருக்கிறான் அப்படி கேள்விப்பட்ட உடனே நீ போகலாம், அந்த செய்தி கொண்டு வந்தவங்கிட்ட நீ போகலாம், லாசரு பிழைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன இயேசு கிறிஸ்து டக்குன்னு அப்படி சொல்லிட்டாருன்னா இந்த செகண்ட் அங்க அவன் சுகமாயிடுவான். அவன் சொல்லிடுவான் தெரியுது, இப்படி ஒரு வார்த்தை விட்டார்தான் அங்க சுகமாயிடும். அதனாலதான் பிதா அந்த இடத்துல ஒருவேளை மௌனம் மறந்த ஒருவேளை அப்படி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கலாம். அதனாலதான் அங்க செய்தி இங்க வந்த உடனே டக்குன்னு அவர் டக்குன்னு அடுத்த ரிப்ளை பிதா கொடுத்தாரு. அப்படி எதுவும் சொல்லிடக்கூடாது. உங்களுக்கு இந்த விளக்கமா சொல்ல போது உங்களுக்கு புரியும். இந்த வியாதியிலே லாசரு மரிக்கணும், அவன் அடக்கம் பண்ணப்படணும், கல்லறையிலே அவன் இருக்கணும், 4வது நாள் நீ போய் எழுப்பணும். அதனால திடீர்னு நீ போகலாம், லாசரு பிழைத்திருக்கிறான் அப்படி எதுவும் சொல்லிட வேண்டாம். சொல்லிட்டேன்னு அல்லது அவன் இறந்த உடனே வேகமா போய் அவனை எழுப்பிடவும் வேண்டாம். அவன் வியாதியா இருக்கும் பொழுது சீக்கிரமா போய் அவனை தொட்டு சுகமாக்கிடவும் வேண்டாம். அதெல்லாம் செய்ய வேண்டாம். பிதா அவருக்கு சொல்லிட்டாரு. அப்ப பாருங்க, அது சொன்னார்க்கு அடையாளம் பாருங்க, அடுத்த வார்த்தை பாருங்க, 6வது வசனத்துல
அவன்
வியாதியா இருக்கிறதாக
அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம்
இருந்த இடத்திலே
பின்னும் 2 நாள் தங்கினார்.
இது யாராவது செய்வாங்களா? ஒருத்தர் சீரியஸ் ஒரு நியூஸ் வருது, அதை கேட்டுட்ட பிறகு யாராவது இருக்கிற இடத்துல 2 நாள் நிம்மதியா தங்குவாங்களா? இயேசு கிறிஸ்து தங்கினார். ஆனா அதுக்கு முந்தின வசனமே சொல்லுகிறது, மார்த்தாள் இடத்துல மரியாள் இடத்துல லாசருவின் இடத்துல இயேசு கிறிஸ்து அன்பா இருந்தார். இல்லையா? யாரோ ஒருத்தர் நமக்கு தெரியாதவனா கூட அப்படி இருந்தலாம். அவர்களிடத்துல இயேசு கிறிஸ்து அன்பா இருந்தார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எப்படி அன்பா இருந்த அவர் நேசித்த லாசரு வியாதியாய் இருக்கிறான் என்று கேள்விப்பட்டு அந்த செய்தி கேட்டுட்டு எப்படி அவரால் மேலும் 2 நாள் இருக்கிற இடத்துல இருக்க முடிஞ்சது? சாதாரண மனுஷன் கூட செய்ய மாட்டானே இல்லையா? சாதாரண ஒரு மனுஷன் கூட செய்ய மாட்டானே. ஆனா இயேசு கிறிஸ்து எப்படி நடந்துகிட்டார்? அந்த செய்தி கேட்டோட பதறி இருக்க வேண்டாமா? அல்லது ஒரு வார்த்தை அனுப்பி சுகமாக்கி இருக்க வேண்டாமா? அல்லது போய் சுகமாக்கி இருக்க வேண்டாமா? ஏதாவது பண்ணிருக்கலாம். ஆனா அவர் இருந்த இடத்துல 2 நாள் இருந்துட்டாரு போட்டிருக்கு இல்லையா? அப்ப இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இந்த செய்தியை கேட்ட பொழுது பிதா அவருக்கு எல்லாத்தையும் தெளிவுபடுத்திட்டார். ஏன்னா அவர் சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம், இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். தெளிவா சொல்லிட்டார். அப்ப இருந்து என்ன தெரியுது, லாசருடைய வியாதியினே தேவநாம மகிமைப்படல, லாசருடைய மரணத்திலே தேவநாம மகிமைப்படல, லாசருடைய அடக்க ஆராதனையிலே தேவநாம மகிமைப்படல. 4வது நாள் இயேசு கிறிஸ்து அவனை உயிரோடு எழுப்பும் பொழுதுதான் தேவநாமம் மகிமைப்பட்டது. அப்போ அவன் வியாதியா இருக்கும் பொழுதே அவருக்கு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டு விட்டது. பிதா சொல்லிட்டார், இந்த வியாதியிலே அவன் மரிக்க வேண்டும், இந்த வியாதியிலே அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு 4 நாட்களாக அந்த சரீரம் கல்லறையில் இருக்க வேண்டும். 4வது நாள் தான் நீ போய் கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்ப வேண்டும். அப்பொழுது எல்லாரும் என்னையும் மகிமைப்படுத்துவாங்க, உன்னையும் மகிமைப்படுத்துவாங்கன்னு பிதா அவருக்கு சொல்லிட்டார். இவ்வளவு தெளிவான ஒரு வெளிப்பாடு அவருக்கு இருந்துச்சு. இதை பத்தி அவருக்கு எந்த விதமான ஒரு காரியம் கிடையாது. அதனால அவர் 2 நாட்கள் இவ்வளவு தெளிவான ஒரு வெளிப்பாடு இருந்ததுனாலதான் அவர் 2 நாட்கள் இருந்துட்டார். இல்லைன்னா ஓடிருந்தார். யார் யாரோ கூப்பிட்டதுங்களா ஓடுற, இல்ல யார் யாரோ கூப்பிட்டதுலாம் ஓடுற. 100க்கு அதிபதி ஒரு புறஜாதி மனுஷன், அவன் வந்து ஆண்டவரே என் வேலைக்காரன் திமிர்வாதமாய் கொடிய வேதனைப்படுகிறான் அப்படின்னா அவன் கூப்பிட கூட இல்லை. விஷயத்தான் சொன்னான், நான் வந்து அவளை சுகமாக்குவேன், நான் வந்து சுகமாக்குனா வாலண்டியரா வரேங்கிறார். ஜபாலய தலைவனாகி அபீரு அவன் அவருடைய பாதத்திலே வந்து விழுந்த, ஆண்டவரே என் மகள் மரண அவஸ்தையாக இருக்கிறாள், நீர் வந்து அவள் ஆரோக்கியம் அடையும்படி அவள் மேல் முடி கைகளை வையும், அப்பொழுது சொஸ்தமாவாள்னா. உடனே அவன் வீட்டை தேடி இயேசு கிறிஸ்து நடக்க ஆரம்பிச்சுட்டார். கூப்பிட்ட வீட்டுக்கெல்லாம் அவர் போனாரு, கூப்பிடாத வீட்டுக்கு கூட அவர் போனார். இல்ல 100க்கு அதிபதி கூப்பிடவே இல்லை. சகையை கூப்பிட்டானா, சகையும் கூப்பிடல. இவரே வாலண்டியரா சொல்றார், சகையவே சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். வாலண்டியரா கமிட் பண்ணாரு. 100க்கு அதிபதி விஷயத்துல வாலண்டியரா சொன்னாரு, நான் வந்து சுகமாக்குவேன். யவீர் கூப்பிட்டா உடனே வந்தாரு. மார்த்தாள் கூப்பிட்டா அந்த வீட்டுக்கு போனாரு. சீமோன் என்ற ஒரு பெரிய பணக்காரன் விருந்துக்கு கூப்பிட்டான், அங்க போனாரு. கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து போனார். பணக்காரன் வீட்டுக்கு போனார், குஷ்ரோகி வீட்டுக்கு போனார், ஏழை வீட்டுக்கு போனார், புறஜாதியான் வீட்டுக்கு போறதுக்கு ரெடியா இருந்தாரு, தேவாலய தலை வீட்டுக்கு போனார், எல்லாருடைய வீட்டுக்கும் இயேசு கிறிஸ்து போனார். பட்சபாதமே இல்லை. அப்படிப்பட்ட ஆண்டவர் இப்பொழுது 2 நாள் தங்கி விட்டார். போவே அவருக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சிட்டு இருக்கிறார். ஏன்னா பிதா தெளிவா டைம் சொல்லிட்டார், பிக்ஸ் பண்ணிட்டாரு, 4வது நாள் நீ எழுப்பணும். அப்ப அந்த 4வது நாள் எழுப்பணுன்றதுனால இப்ப இவருக்கு 2 நாள் இங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. 2 நாள் ஹால்ட் போட்டாச்சு. வேற 4 நாள் தான் இப்ப கிளம்பிட்டான்னு வச்சு, உடனே சொன்ன உடனே கிளம்பி இருந்தாலும் 2வது நாள் அங்க போய் நிறுவாரு. அங்க போயிட்டு 2 நாள் கழிச்சு எழுப்பிட்டு இருக்க முடியாது. கலர வாசல்ல போயிட்டு இல்ல இன்னும் 2 நாள் கழிச்சுதான் பிதா எழுப்ப சொன்னாரு அப்படின்னு அங்க சொல்லிட்டு இருக்க முடியாது. அது குழப்பமா போயிடும். என்ன வந்தாரு எழுப்ப மாட்டேங்கிற, 2 நாள் சும்மா உட்கார்ந்துருக்கிறார் என்றுவார். அதனாலே காதல கேட்டும் செய்தியை கேட்டும் கேளாதவர் போல அதை குறித்து எந்த ஒரு உணர்வை எந்த உணர்ச்சியை காட்டிக் கொள்ளாமல் பேசாம 2 நாள் இருந்துட்டாரு. இருக்கிற இடத்துல இருந்துட்டாரு. அவங்க நினைச்சிருப்பாங்க வருவாரு 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 காத்து இருந்திருப்பாங்க. கடைசியில் நினைச்சிருப்பாங்க என்ன ஒரு நம்ம வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டோம், விருந்து வச்சோம், எல்லாம் பண்ண இப்படி செஞ்சோம், கடைசியில இவன் வியாதியா இருக்கிறான்னு கூப்பிட்டதுக்கு வந்து அவரை எட்டி கூட பாக்கலையே. வீட்டுக்குள்ள கொஞ்சம் முறுவுறுத்தால முறுவுறுத்திருக்கலாம், வீட்டுக்கு கூட்டு விருந்தெல்லாம் வச்சிருக்கிறாங்களே அவருக்கு, அவ்வளவு பண்ணணுமே. ஆனா கடைசியில இவர் வந்து நம்ம சகோதரன் வியாதியா இருக்கிறான்னு சொன்னதை கூட எட்டி கூட பாக்கலையே. இவர் கொஞ்சம் முறுமுறுத்திருக்கலாம். மார்த்தாள் அவர் ஏற்கனவே முறுமுறுக்கிறவ தான், இயேசு கிறிஸ்துவை இப்ப முறுமுறுத்திருக்கலாம். எல்லாம் நடந்திருக்கும், எதை பத்தி அவருக்கு கவலைப்படலை. 2 நாள் இருந்து நிதானமாய் 2 நாள் கழிச்சு கிளம்பி, நான் நினைக்கிறேன் இவர் இருந்த இடத்திற்கும் பெத்தானியா போவதுக்கு 2 நாள் பிரயாணமா இருந்திருக்கும். அதனால 2 நாள் கழிச்சு அப்புறம் கிளம்பி போறாரு. கரெக்டா 4 நாள் முடியும் போது கரெக்டா 4வது நாள் போய் சேர்றாரு. அங்க போய் சேர்ந்த உடனே எல்லாம் அழுது புலம்பி கடைசியில் அடக்கம் பண்ணி எல்லாம் முடிஞ்சிருச்சுன்ற நிலைமையில அந்த வீடு, அந்த துக்க வீடு அப்படியே அந்த அட்மாஸ்பியர் அப்படியே இருந்துட்டே இருக்குது. அந்த சூழ்நிலையில தான் இப்பொழுது இயேசு கிறிஸ்து அங்க உள்ள என்டர் ஆகிறாரு. கதை அந்த பெத்தானியா கூட என்டர் ஆகிறாரு. என்டர் ஆன உடனே எல்லாரும் அவரை பார்த்த உடனே இன்னும் புலம்பி அழறாங்க. போற வழியிலே மார்த்தாள் வந்து அதை குறித்து கேள்விப்பட்டு அழுகிறாள். மரியாள் இயேசு கிறிஸ்துவின் பாதத்துல வந்து விழுந்து அழுகிறாள். எல்லாரும் அழுகிறாங்க, ஏன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அழுகிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து எதை பத்தியும் ஒன்னும் சட்டப்படுகிற எதையுமே பெருசு பண்ண, அவனை எங்கே வைத்தீர்கள். அவங்க அழுகிறத பார்த்தா இவருக்கு கொஞ்சம் ஆவியில கலங்கினாரு. இயேசு கண்ணீர் விட்டார். எதுக்கு இந்த லாசருவின் மரணத்தினால சகோதரிகள் அழுகிறத பார்த்ததுனால அதை பார்த்தோம்னா ஒரு ஃபீலிங் அவருக்கு வந்துருச்சு. எல்லாரும் அழுகும் போது ஒரு மனுஷீக ஃபீலிங் அவருக்கு வந்துருச்சு. அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்து யூதர்கள் அழுகிறதையும் கண்டபொழுது இயேசு ஆவியிலே கலங்கி துயரமடைந்து கண்ணீர் விட்டார். அவரோடு புலம்பியல கண்ணீர் விட்டார். அந்த சீரிகளை எமர்ஜ் ஆயிட்டார். இப்ப கடைசியில அவர் தன்னை திடப்படுத்தி கொண்டு கல்லறைக்கு முன்னால் வந்து நின்றார். என்ன நடக்க போதுன்னு பாக்குறாங்க எல்லாரும். கல்லை புரட்டி தள்ளுங்கள். கல்லை புரட்டி தள்ளு கொண்ட உடனே மாத்தாள் சொல்ற, ஆண்டவரே நாலு நாள் ஆயிற்றே, நாருமே ரெண்டு ஆண்டவரே. அங்கதான் ஒரு உண்மை வெளிப்படுகிறது. 41 வசனத்தில் வாசிக்கலாம்.
அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள்.
கல்லை எடுத்து போட்டார்கள்.
இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே
பிதாவே,
நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான் அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார்.
போதும், இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இப்ப இயேசு கிறிஸ்து கல்லறை முன்னால வந்து நின்றுட்டார். கல்லை புரட்டி தள்ளுங்கள், தள்ளியாச்சு. இப்பொழுது உரத்த சத்தமாய் சொல்றாரு, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உமக்கு சோத்திரம். ஃபர்ஸ்ட் பிதாவை பார்த்து பேசுறாரு. லாஸ்டரை கூப்பிடுறது முன்னால பிதாவை பார்த்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உமக்கு சோத்திரம், நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு லாசருவே வெளியே வானர் வந்துட்டான். இங்கே லாசருவை எழுப்புவதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து பிதாவை பார்த்து பேசினார். ஆனா பேசுறது ஜெபம் கிடையாது, பிதா கிட்ட ஜெபம் பண்ணல, ஒரு ஸ்தோத்திரம் தான் பண்ணார். பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், ஜெபம் கிடையாது, ஸ்தோத்திரம். நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். பிதாவை குறித்து அவருக்கு இருக்கிற கான்பிடன்ஸ் அதை வெளிப்படுத்துறார். ஜெபமே பண்ணல, ஜெபம் கிடையாது. பிதாவை ஸ்தோத்தரித்தார். பிதாவுக்கும் தனக்கும் இருக்கிற உறவின் ஆழத்தை, பிதா தனக்கு எப்பொழுதும் செவி கொடுக்கிறார் என்கிற நிச்சயத்தை அறிக்கை செய்தார். அவ்வளவுதான், ஜெபம் பண்ணல. பிதாவே நாலு நாள் ஆயிடுச்சே, பிதாவே இந்த டெட் பாடி நேரம் அழுகி நாத்தம் அடிச்சிருக்குமே, புழுவெல்லாம் வந்து நிலைமையில் வந்திருக்குமே, இது எப்படியாயிலும் சுகமாக்கி இவனை மறுபடியும் சரீரத்தை சரிப்படுத்தி அவனை உயிரோடு கொண்டு வாங்க பிதாவே. அவர் அங்க உட்கார்ந்து ஜெபிக்கிறார். யோசுவா அந்த சூழ்நிலை இருக்கும் பொழுது உடனே தனியே போய் கர்த்தர்ட்ட பேசிட்டு வந்துட்டு அவன் சூரியனை பார்த்து பேசு. இங்க இயேசு கிறிஸ்து டெட் பாடியை பார்த்து பேசுறார். நாலு நாளைக்கு முன்னால மறித்த டெட் பாடியை பார்த்து லாசருவே வெளியவானர், டெட் பாடியை பார்த்து நாலு நாளைக்கு முன்னால மறித்த சாரி. இப்ப அவர் ஸ்தோத்தரித்த அந்த வார்த்தைகளை கவனியுங்க. பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், செவி கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நான் இது ஸ்தோத்திரம் ஜெபம் கிடையாது. அப்ப ஏற்கனவே ஜெபம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஜெபத்திற்கு பிதா செவி கொடுத்ததற்காக இங்கே ஸ்தோத்திரம் தான் சொல்லுகிறாரே தவிர இங்கே இயேசு கிறிஸ்து ஜெபிக்கவில்லை. புரியுதா? ஏற்கனவே செய்யப்பட்ட ஜெபத்திற்கு பதில் கொடுக்கப்பட்டதனால் பிதா அதை அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டதற்காக ஒரு ஸ்தோத்திரம் தான் பண்ணார். செவி கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன். கான்பிடன்ஸ் அது தெளிவா அறிக்கையிடுற. இங்க ஜெபிக்கல. அப்ப எங்க ஜெபிச்சார்? ரெண்டு நாள் இருந்தாரு, ரெண்டு நாள் அங்கே தங்கி இருந்தார், அங்க ஜெபிச்சார். இதுல ஒரு உண்மையான ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். ரொம்ப ஒரு உத்தமமான ரகசியம், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக அருமையான ஒரு பாடம். இங்க கொஞ்சம் கவனிக்கணும். பிதா சொல்லிட்டாரு, லாசரு வியாதியா இருக்கிறான் என்று செய்தி வந்த உடனே பிதா சொல்லிட்டாரு, இந்த வியாதியிலே லாசரு மரிப்பான், நீ இங்கிருந்து சுகமாக்கிடாத, மறிக்க விடு. ரெண்டாவது, நீ நேர சீக்கிரம் கிளம்பி போய் ஒரே நாள்ல உனக்கு ஏதாவது செஞ்சிடாத, எழுப்பிடாத. நீ ரெண்டு நாள் இங்க தங்கியிருந்து நீ நாலாவது நாள் தான் போனோம். ஏன்னா ஒரே நாள் எழுப்பினா ரொம்ப பெருசா அது பேச மாட்டாங்க, அது பெரிய அற்புதமா நினைக்க மாட்டாங்க. ஏன்னா யூதர்களுடைய கணக்கின்படி பாத்தீங்கன்னா ஒருவன் மறிக்கிறான் என்றால் 3 நாட்களுக்குள் அந்த ஆவி அந்த கல்லறைக்குள் இருக்கும் என்பது அவருடைய நம்பிக்கை. அதனாலதான் இயேசு 4வது நாள் போறாரு, 4வது நாள் போய் அதை எழுப்புறாரு. அப்ப அந்த யூதனுடைய நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல இந்த காரியம் நடக்க போகுது, இந்த அற்புதம் நடக்க போகுது. இது வந்து இயேசு கிறிஸ்து செய்த எல்லா அற்புதங்களிலேயும் இது தலையான ஒரு அற்புதம். இது யூதனுடைய நம்பிக்கையே உடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் இது. அப்ப இது 4, அதனால்தான் 4th day. அப்ப இந்த சம்பவம் நடக்கும் பொழுது ஏராளமான ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள் என்பது முதலே அவருக்கு சொல்லிட்டாரு. இது மரணத்திற்கு ஏதுவாயிராமல் தேவநாம மகிமைப்படுவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. அப்ப இதுல ரொம்ப பெரிய லெவல்ல வந்து பிதாவின் நாம மகிமைப்பட போகிறது, இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்பட போகுது. பிதா தெளிவா சொல்லிட்டாரு, 4வது நாள் நீ எழுப்ப போற. நமக்கு இது போல ஒரு காரியத்தை பிதா சொல்லிட்டாருன்னு வச்சு, நீ போ, ஒரு பெரிய ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க, போ, இந்த 4வது நாள் உனக்கு அது கிடைச்சிடும், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உனக்கு வந்துடும், ஒரு காரியம் நடக்க போகுது அப்படின்றா. நல்லா 3 நாள் நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு 4வது நாள் நல்லா ஃப்ரெஷ்ஷா எழுந்து அதான் கர்த்தர் சொல்லிட்டாரு கிடைக்கும், நேரா போய் நிற்போம். அதான் கர்த்தர் சொல்லிட்டாரு கிடைக்கும், நேரா போய் வாங்குறதுக்கு போய் நிற்போம். அங்க போனா ஒரு அலக்களை பழித்து படாத பாடுபடுறது. நல்லா பாருங்க, பிதாவே நேரடியா இவருக்கு தெளிவாய் என்ன நடக்க போகிறது என்பதை அவர் முன்னறிவித்தாலும் அந்த காரியம் நடப்பதற்காக இயேசு கிறிஸ்து ஜெபிக்க தவறவில்லை. பெரிய ஆண்டவர் உங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் ஆனா ஒண்ணு நடக்க மாட்டேங்குதே. வாக்கு கிடைச்ச உடனே ரொம்ப நிம்மதியா தூங்கிடுறாங்க. ஆண்டவர் சொல்லிட்டால நடந்துடும், நடக்கவே நடக்காது. நான் சொல்றேன், ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாருன்றதுக்காக நீங்க இஷ்டம் போல தூங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொன்னது நடக்காது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவர் சொல்லிட்டாரு, நடந்துடும், நடக்காது. அவர் சொன்னாலும் அது எதுக்கு சொல்றாரு தெரியுமா? நீ அதுக்கு ரெடி ஆகுன்னு சொல்றாரு. எதுக்கு முன்னால சொல்றாரு? நீ தூங்குன்றதுக்காகவா? இல்ல, அதுக்கு ஒன்னு அவர் சொல்லல, இது நான் உனக்கு செய்ய போறேன், அதுக்கு நீ ப்ரிப்பேர் பண்ணிக்க உன்ன, நீ ஆயத்தப்படு. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டார் என்பதற்காக நம்ம மெத்தனமா இருக்கக்கூடாது. அது நடக்கிற வரைக்கும் அதற்காக நம்முடைய பிரயாசத்தை நாம் செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டியது அவசியம். சொல்லிட்டாருன்னு கேர்லெஸ்ஸா இருக்க கூடாது. நிறைய பேருக்கு கர்த்தர் சொல்றது நடக்க மாட்டேங்குதுன்னா ரீசன் இதுதான். கடைசியில கர்த்தரை பிளேம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆண்டவர் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார், ஒண்ணுமே நடக்கலையே, நீ என்ன செஞ்ச? அதான் காரியம். அப்ப பிதா இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாத்தையும் சொல்லி இருந்தாலும் இயேசு கிறிஸ்து 2 நாட்கள் தேவ சமூகத்தில் அங்க தரித்திருந்த பொழுது லாசருவின் உயிர் தேடுதலுக்காக அவர் காத்திருந்து 2 நாட்கள் ஜெபித்திருக்கிறார். அந்த ஜெபத்தை தான் இங்க 4வது நாள் இங்க சொல்றாரு, பிதாவே நீ எனக்கு செவி கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜெபத்தை தான் இங்க மென்ஷன் பண்றாரு. இங்க அவர் ஜெபிக்கல, கல்லறைக்கு முன்னால ஜெபிக்கல, முன்னால ஜெபத்தை ஜெபித்த ஜெபத்தை இங்க மென்ஷன் பண்றாரு. அதனாலே நம்முடைய வாழ்க்கையில் ஒன்னு தெரியணும், லாசருவை இயேசு கிறிஸ்து எழுப்புறது ஒரு பெரிய அற்புதம். யோசுவா சூரியனை பார்த்து பேசினதை போல இவர் டெட் பாடியை பார்த்து பேசினார், பெரிய அற்புதம். அந்த பெரிய அற்புதத்தை அவர் செய்வதற்கு மெத்தனமாக அவர் திடீர்னு வந்து நிக்கல, 2 நாட்கள் காத்திருந்து ஜெபித்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு இது வழக்கம், வழக்கம். மார்க் எழுதின சுவிசேஷத்துல பாருங்களேன், 1:35 வாசிக்கலாம். மார்க் 1:35 வசனத்திலிருந்து அவர் அதிகாலையில்
இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். சீமோனும் அவனோடு இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது
உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள்.
அவர்களை அவர் நோக்கி அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள். இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் சொன்னார்.
இதற்காகவே புறப்பட்டு வந்து என்ன பண்றாரு? ஜெபம் பண்றார். புரியுதுங்களா? அடுத்த ஊர்களிலே அவர் பகல் நேரத்திலே செய்ய வேண்டிய பிரசங்கம், அடுத்த ஊரிலே அவர் அடுத்த நாளிலே பகல் நேரத்தில் நிறைவேற்ற வேண்டிய ஊழியங்கள், அதற்காக அதிகாலையில் இருந்து முதல்ல பிதா கிட்ட பேசிட்டு அதுக்கு பிறகுதான் தன் காரியத்தில் அவர் இறங்கினார். முந்தி பேசினார், முந்தி ஜெபித்தார். அதிகாலையிலே அவர் ஜெபிக்காமல் பகல் நேரத்தில் அவர் ஊழியத்தை தொடரவில்லை. லாசருவுக்கா 2 நாட்கள் அவர் ஜெபிக்காமல் கல்லறைக்கு முன்னால போய் நிற்கிறார். ஜெபிச்சுட்டு தான் போனார். நம்ம லைஃப்ல எதுவானாலும் சரி, முதல்ல கர்த்தர்கிட்ட பேசணும், அப்புறம்தான் உங்க காரியத்துல இறங்கணும். கர்த்தர்கிட்ட பேசாமல் எடுத்த உடனே நேர போய் காரியத்துல இறங்கினீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆயிடும். கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணாரே, அப்புறம் நீ கர்த்தரை குறை சொல்றதுல அர்த்தமே கிடையாது. கர்த்தர் சொன்னாரே, ஏன் நடக்கல? கர்த்தர் சொன்னாரு, ஆனா நம்ம ஆயத்தமாகலன்னா நடக்காது. புரியுதுங்களா? நம்ம ஆயத்தமாகும். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த லாஸ்திருவின் விஷயம் மட்டும் இல்ல, அவருக்கு எல்லாம் எப்பவுமே டெய்லி இது ஹேபிட்டா இருக்கு. அவர் அதிகாலையில போய் ஜெபிச்சாருன்னா அந்த பகல் நேரத்தை அடுத்த ஊர்ல செய்ய வேண்டிய ஊழியத்துக்கு அதுக்காக தான் நான் வந்து ஜெபிச்சேங்கிற. அப்போ ஒவ்வொரு நாளிலும் சொல்லுகிறேன், நீங்கள் அந்த நாளிலே நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் எதுவானாலும் முந்தி கர்த்தரிடத்தில் பேசிட்டு அந்த காரியத்துல போய் இறங்குங்க. ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணுவார். அவர் வாக்கு கொடுத்துட்டாருன்றதுக்காக கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. அதற்காக கர்த்தரிடத்துல பேசும், அப்பதான் காரியம் உங்களுக்கு வாய்க்கும். இல்லைன்னா வாய்க்கவே வாய்க்காது. ஆண்டவர் பேசிட்டாருன்னு கேர்லெஸ் ஆத்துட்டீங்கன்னா வாய்க்காது. முந்தி கர்த்தரிடத்தில் பேசும். 3வது இன்னொரு சம்பவத்தை வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகத்திற்கு வருவோம். நெகேமியாவின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம்.
அர்த்தசாஷ்டா ராஜாவின் 20வது வருஷம்
நிசான் மாதத்திலே
திராட்சை ரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும்
அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை.
அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே?
இது மனதின் துக்கமே ஒழிய
வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி ராஜா என்றைக்கும் வாழ்க என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும்
தலமாகிய
நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராமல் இருப்பது எப்படி என்றேன்.
இங்கே பார்க்கும் போது நெகேமியா அர்த்தசாஷ்டா என்ற ராஜாவுக்கு இவன் பானபாத்திரக்காரன். ராஜாவுக்கு முன்பதாக திராட்சை ரசம் வைத்திருக்கையில் அதை எடுத்து கொடுத்து கொடுக்கிறதான ஒரு மனுஷன். ராஜாவுக்கு போகிறது எதையுமே முதலாவது சோதித்து அதை எடுத்து ராஜாவுக்கு கொடுக்கிறவன் இந்த பானபாத்திரக்காரன். ராஜாவுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவன், ராஜாவை எப்பொழுது நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திற்குள் இருக்கிறவன், நம்பிக்கைக்குரியவன், நல்ல உயர்ந்த ஒரு பதவியாக இது கருதப்பட்ட அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தவன் இந்த நெகேமியா. இவனுடைய காரியம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷம் சிறையிருப்பில் இருந்த காலத்தில் இந்த சூழ்நிலைகள் நடக்கும். அந்த நேரத்தில் பட்டணம் சுட்டரிக்கப்பட்டு அக்கினிக்கரையாக்கப்பட்டு எல்லாம் பாழாய் போயிருக்கிற காரியம் கேள்விப்பட்ட பொழுது அவனால் அந்த துக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அதை மறைத்துக் கொள்ள முடியவில்லை. ராஜாவுக்கு முன்பாய் வருகிறவர்கள் என்னைக்குமே மலர்ந்த முகத்தோடு இருக்கணும், யாரும் துக்க முகத்தோடு இருப்பதற்கு அனுமதி இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இவன் வழக்கத்துக்கு மாறாக துக்க முகத்தோடு போய் நிற்கிறான். இப்ப ராஜாவே கேட்கிறாரு, நீ துக்க முகமாய் இருக்கிறது என்ன, இது வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல அப்படின்னு சொன்ன உடனே அவன் மிகவும் பயந்தானா. இந்த வார்த்தை கேட்டவுடனே ஐயோ ராஜா நம்முடைய துக்கத்தை பாக்குற அளவுக்கு நம்முடைய பேஸ் அதை காமிச்சிட்டமே அப்படின்னு பயந்துட்டான். ஏன்னா இருக்கக்கூடாது, அதனாலதான் அவனுக்கு ஒரு பயம் வந்துச்சு. அவன் பயந்து விஷயத்த சொல்றான், எங்கள் தேசம் பாழாய் கிடக்கிறது, அக்கினியால் எரிக்கப்பட்டிருக்க. உண்மையிலே இவன் ஒரு பெரிய பதவி, நம்பிக்கைக்குரியவன், இன்னும் சொல்ல போனா ஒரு டென்ஷனான ஜாப். சமீபத்தில் டிவியில ஒரு நிகழ்ச்சியை பார்த்தோம், அந்த நிகழ்ச்சியில ஹிட்லருக்கு உணவு சப்ளை பண்ணதான ஒரு ஒரு கூட்டம் இருந்தது. என்ன சொல்றதுனா ஒரு டீம், அந்த டீம்ல எல்லாமே பெண்கள். அந்த பெண் ஒருத்திட்ட பேட்டி கண்டாங்க, அதை நான் டிவியில பார்த்தேன். அந்த பெண் சொல்லுகிறாள், நாங்கள் பல ஆண்டுகள் ஹிட்லருக்கு நாங்க தான் உணவு சப்ளை பண்ணிட்டு இருந்த டீம்ல நான் இருந்தேன். ஒவ்வொரு நாடு நாங்கள் செத்து செத்து நாங்கள் பிழைச்சோம். எந்த ஒரு சின்ன காரியமானாலும், எந்த ஒரு உணவானாலும் சரி, ஒரு தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் சரி, எங்க கையில நாங்க அதை டேஸ்ட் பண்ணாம அவருக்கு கொடுத்ததில்லை. ஹிட்லர் வெளியில அவர் சொல்ற, ஹிட்லர் வெளியில ஒரு மாவீரனா இருந்தாலும், பயங்கரமான காரியங்களை அவர் செய்தாலும், ஒவ்வொரு நாளிலும் ஹிட்லர் செத்து செத்து பிழைச்சான்ங்கிற அந்த பெண் சொல்றார். ஒவ்வொரு நாளிலும் அந்த ஹிட்லர் செத்து செத்து பிழைச்சான். ஒவ்வொரு நாளிலும் பயம் அவனுக்கு, எந்த நேரத்துல எந்த உணவில எப்பொழுது விஷம் கலந்து என்னை கொண்டு விடுவார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளை சாப்பாட்டுக்கும் அவன் செத்து செத்து பிழைச்சான். ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் அவ்வளவு பயம், அவர் முகத்தில் அவ்வளவு பயம் இருக்கும் ஒவ்வொரு சாப்பாட்டை சாப்பிடும் போதும். எந்த காரணத்தை கொண்டு யார்கிட்டையும் எதையுமே அவர் சாப்பிட்டது கிடையாது, நாங்க தான் அவருக்கு சப்ளை பண்ண, எங்க கிட்ட மட்டும்தான் அவர் சாப்பிடுவார் என்று சொல்லித்தான். ஹிட்லருக்கு முன்னால இருந்து உணவு கொடுத்த அந்த பானபாத்திரக்கார பொறுப்பந்த பெண் அந்த ஜாபுடைய ஒரு சென்சிட்டிவ்னஸ் சொல்றார், அவ்வளவு ஒரு டென்ஷனான ஒரு ஜாப் அது. ஏன்னா ஹிட்லரை கொல்றதுக்கு எத்தனை சூழ்நிலையிலும் அவ்வளவு ஒரு காரியம் இருந்துச்சு அந்த நாட்களிலே. அவருக்கு ஒரு காரியம் கொள்வதற்கான முதல்ல அது எங்களை க்ளோஸ் பண்ணிடும், அந்த பயம் எங்களுக்கும் இருக்கும். எந்த உணவுல எதை யார் கலந்துட்டாங்களோ, நாங்க சாப்பிடும் போது எங்களுக்கு பயம் இருக்கு, நாங்க செத்துருவோம்னு ஒரு பயம் எங்களுக்கும் இருக்குன்றார். அப்போ அந்த பொசிஷன் சாதாரணது கிடையாது. ராஜாவுக்கு எவ்வளவு மரண ஆபத்து இருக்கிறதோ அதே ஆபத்து இவங்களுக்கு இருக்குது. ராஜாவுக்கு எவ்வளவு தூரம் உயிர் பயம் வருகிறதோ அதே அளவுக்கு இவங்களுக்கும் வரும். அவ்வளவு ஒரு டென்ஷனான ஒரு ஜாப் அது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் இந்த நிகழ்மையா இருக்கிறான், அந்த பொது பொறுப்பில் இருக்கிறான். அவன் அதையும் மனந்த முகத்தோடு தான் செய்யணும். ஆனால் இப்பொழுது அவனுக்கு அந்த காரியங்கள்லாம் அவனுக்கு பெரிய மனவுல மனசுல பாதிப்பு, அவனுக்கு டென்ஷனான ஜாப். ஆனால் அதை கடன் சந்தோஷமா செஞ்சுட்டான். டெய்லி உணவு கொடுக்கறது, திராட்சை கொடுக்கறது கூட அவனுக்கு பயமோ கவலையோ வரல. அந்த பெண் சொன்னது போல நெகைமையா இருக்கல, ஏன்னா கத்தருக்குள்ள இவன் இருக்கிறதுனால இப்படிப்பட்ட மரண மயம் எல்லாம் நெகைமையா இருக்கு, இல்லை நல்லா இருந்திருக்கிறான். ஆனால் தன்னுடைய தேசம் பாழாய் போனது என்று கேள்விப்படும் பொழுது அந்த துக்கத்தை தான் அவனால ஏற்றுக்கொள்ள முடியல, தாங்க முடியல. இப்போ நெகைமியாவுக்கு அந்த துக்கம் அடைக்கிறது, உன் வாழ்க்கை அடைக்கிறது, தாங்க முடியல. உடனே தன் தேசத்துக்கு யூதாவுக்கு அவனுக்கு போகணும்னு இருக்குது, போய் தேசத்தின் நிலைமையை பார்த்து அது பாழாய் கிடக்கிறதை மறுபடியும் சீர்படுத்தி கட்டணும், சரிப்படுத்தணும். இது கர்த்தருடைய காரியம் செய்யணும். கர்த்தருடைய பட்டணம் மோசமாய் போயிருக்கு, அது சீர்படுத்தும். எரிசலை பாழாய் கிடக்கிறது, அது சரிப்படுத்தும். அதை அவனால சகிக்கவே முடியல. இப்ப நெகேமியா இந்த துக்கமா இருக்கிறதை அவன் அடக்க முடியல, ராஜா கேட்டுட்டார். இப்ப இவன் காரியத்தை சொல்ல போறான், சொல்லி இவன் தேசத்துக்கு போகணும். இதுக்கு முன்னாடி முதல் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, முதல் அதிகாரம் ஃபுல்லா ஒரு பெரிய நீண்ட பாவரிக்க பண்ணிடுவான், பாவரிக்க பண்ணி ஜெபம் பண்ணுவோம். அடுவரே எங்கள் பிதாக்களின் பாவத்தை மன்னிங்க, நாங்க இப்படி போனதுனால தான் எங்களை இப்படி கைவிட்டுட்டீங்க. அவன் அவ்வளவு ஒரு பாரத்தோடு ஒரு பாவரிக்க பண்ணியிருப்பான் முதல் அதிகாரத்துல. இப்ப இந்த இரண்டாம் அதிகாரத்துல வந்த பிறகு ராஜா குள் அளிக்கும் பொழுது இவரை நடக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறான். இப்ப ராஜா கேட்டுட்டாரு, இப்ப இவனுக்கு போகணும்னு இருக்குது. ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு ரெஸ்பான்சிபிள் பொசிஷன்ல ஒருத்தன் இருக்கிறானோ அந்த அளவுக்கு அவனுடைய ஜாபுக்கு அவன் டோட்டல் கமிட்டடா இருக்கணும். கீழே இருக்கிறவன் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இருக்காது. ஒரு ஹையஸ்ட் லெவல்ல இருக்கிறவன், அது ராஜாவுக்கு முன்னால டெய்லி நிக்கிறவன், ராஜாவுடைய நம்பிக்கைக்கு பாத்துறவன், இவனை தான் ராஜா டிபெண்ட் பண்ணி இருக்கிறாரு. அப்போ அவன் வந்து ரொம்ப கமிட்டடா இருக்கணும் அந்த ஜாப்ல. அவன் எந்த காரணத்தை கொண்டும் லீவ் போட முடியாது இல்லையா, அது ஏன்னா வேற ஆளை நம்பி வைக்க முடியாது. இவன் இல்லைன்னா அவன் செய்ய முடியாது இந்த வேலையை. இப்ப இவன்லாம் லீவ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். சாதாரணமா இருக்கிறவன் லீவ் எடுத்துடலாம். இவன் ஒரு டாப் பொசிஷன் இருக்கிறவன், ராஜாவுக்கு நம்பிக்கையா இருக்கிறவன், லீவ் எடுக்கிறது சாத்தியம் கிடையாது. ராஜா கொடுக்க மாட்டாரு, ஏன்னா இவனை நம்பிதான் அவர் இருக்கிறாரு. அப்படி இருக்கும் போது இவனுக்கு தன் தேசத்து நிலைமையை பார்க்கும்போது ஒரு நீண்ட லீவ், ஒரு லாங் லீவ் அவனுக்கு தேவையா இருக்குது. எடுக்க முடியாது, ராஜாட்ட லீவ் கேட்கறதுக்கும் தைரியம் இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப ராஜாவே இவன் முக துக்கத்தை பார்த்து கேட்டுட்டார். கேட்ட உடனே அவன் செய்யற காரியத்தை பாருங்க, நாலாவது வசனத்துல இருந்து.
அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார்,
நீ கேட்கிற காரியம் என்ன என்றார்.
அப்பொழுது நான், பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால், என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றான். அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும், நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்ன போது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று.
இப்ப பாருங்க, இது ஒரு நாள் கூட லீவ் எடுக்க முடியாத ஒரு ஜாப் இவனுக்கெல்லாம். இப்ப இவன் துக்கமா இருக்கும் பொழுது ஏன் உன் துக்கம் என்று கேட்ட உடனே என் பிதாக்களின் தேசம் பாழாய் கிடக்குதுன்னு சொல்லி நிக்கிறான். அப்ப ராஜா பாக்குற என்னமோ இவன் குழம்பி இருக்கிறான், இவனுக்கு தாங்க முடியல துக்கம். சரி என்னமோ கேட்கறான், உனக்கு என்ன வேணும்னு கேட்கிற உடனே அவன் என்ன வேணும்னு சொல்ல, எனக்கு லீவ் வேணும்னு கேட்கற. உனக்கு என்ன வேணும்னு ராஜா கேட்டாரு, உடனே எனக்கு லீவ் வேணும் ராஜான்னு கேட்கிற. உடனே நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி கேட்ப, ராஜாட்ட பேசுறதுக்கு முன்னால ஆண்டவர் கேட்ட, ஆண்டவரே எனக்கு லீவே கிடைக்காது, இப்ப ராஜாட்ட லீவு கேட்க போற ஆண்டவரு, நீங்க தான் அவருக்கு மனசுல பேசி எனக்கு லீவ் வாங்கி கொடுக்கணும், நீங்க தான் காரியத்தை வாய்க்க பண்ணணும். முதல்ல கத்தர்கிட்ட பேசிட்டு அப்புறம் ராஜாட்ட பதில் பேசுறான். ராஜாக்கு முன்னாலதான் நிக்கிறான், ராஜா கேட்கிறாரு, ஆனா ராஜாட்ட பேசாம முதல்ல ஆண்டவர்கிட்ட பேசுறான். பேசிட்டு இப்ப லீவு கேட்கிறான். இந்த மாதிரி நான் பட்டணத்துக்கு போய் அதை சரிப்படுத்தும். அவரு எத்தனை நாள் கேட்கிறாரு, ராஜா கேக்குற காரியத்தை பாத்தீங்கன்னா, ராஜஸ்ரீ பக்கத்துல இருந்த அப்ப வந்து பிரயாணம் எத்தனை நாள் செல்லும், நாள் கணக்குல கேக்குறாரு ராஜா. ஏன்னா அவ்வளவு முக்கியமான நாள், நாள் கணக்குல கேக்குறாரு. நீ எப்பொழுது திரும்பி வருவாய்னு கேட்டாரு. ஆனா இவன் சொல்றான், இவ்வளவு காலம் நாள் சொல்லல, ரெண்டு மாசம் ஆகும், மூணு மாசம் ஆகும், காலத்தை சொன்னான். ராஜா நாள் கணக்கு போட்டாரு, இவன் மாச கணக்கு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். இவ்வளவு காலம், இத்தனை நாள் சொல்லல. ராஜா நினைக்கிறத விட பெரிய அழிவு கேட்டான், இவ்வளவு காலம் செல்லுனா நாள் சொல்லல. உடனே ராஜா ஓகேன்ட்டார். உங்களுக்கு கம்பெனியில உங்களுடைய ஆபீஸ்ல லீவ் வேணுமா, லீவ் வேணுமா, கவர்மெண்ட் போய் கேளுங்க, அப்ளை பண்ணு, லீவ் கிடைக்கும். ஆமேன். விக்கி பிரதர் ரொம்ப பொறுப்பான ஆள், ஒரு நாள் அவர் லீவ் போட்டான்னா கம்பெனி ஸ்தம்பிச்சு போயிடும், பர்ச்சேஸ்லாம் டிபார்ட்மெண்ட் க்ளோஸ். அப்ப லீவ் வேணுமா, ஆண்டவர்கிட்ட முதல்ல பேசிட்டு அப்புறம் என்ன செய்ய, ராஜா ஆண்டவர்கிட்ட பேசிட்டு அப்புறம் லீவ் அப்ளை பண்ண. ஆண்டவர்கிட்ட பேசிட்டு லீவ் அப்ளை பண்ண உடனே அவன் கேட்ட ஒரு லாங் லீவ் சாங்ஷன். இதோட முடிஞ்சிருச்சு நினைச்சீங்களா? முடியல. அனுப்ப அவருக்கு சித்தமாயிருச்சு. அடுத்த ரெக்வஸ்ட் போயிட்டான் பாருங்க. பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் நான் யூதா தேசத்திற்கு போய் சேரும் மட்டும், நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அழைக்கும்படிக்கு, அவர்களுக்கு கடிதங்களை கொடுக்கும்படிக்கு, தேவாலயத்தில் இருக்கிற தேவாலயத்துக்கு இருக்கிற அரசு அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகி ஆசாப் என்னும் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். அடுத்தது கேட்கிறான், இவன் இந்த அர்த்தசாஸ்திர ராஜா பல தேசங்களுக்கு இவன் ராஜாவா இருக்கிறான். இவன் நதியை விட்டு கிளம்பி அடுத்த ராஜாக்கள் இருக்கிற இடத்துக்கு அவன் கடந்து கிராஸ் பண்ணி போனோம். அப்ப நீ யாருப்பான்னு யாராவது கேட்டு தடுத்துடக்கூடாது. விசா கேட்கிறான், விசா அப்ளை பண்றான். அடுத்த தேசத்தை கிராஸ் பண்ணி போகும்போது யாரு எனக்கு கொஸ்டின் பண்ணிடக்கூடாது. விசா கேக்குறான், ஓகே எந்தெந்த தேசத்தை நீ கடந்து போற, நதி கடந்து போறியா? எல்லா தேசத்துக்கும் விசா கொடுக்கப்பட்டாச்சு. அடுத்தது சொல்றான், எங்கள் தேசத்துல இருக்கிற நாங்கள் அந்த கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படுவதற்கு பெரிய கதவு, அதுக்கு மரம் வேணும். நான் தங்கியிருக்கிற வீட்டுக்கு செய்யப்படுத்துறதுக்கு மரம் வேணும். இப்படி பல வேலைகளுக்கு, கதவு வேலைக்கும் அலங்கத்தின் வேலைக்கும் மரம் வேணும். இதுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு எனக்கு ஒரு லெட்டர் கொடுங்க, ஃபாரஸ்ட் ஆபீசருக்கு ஒரு லெட்டர் கொடுங்க. லெட்டர் கொடுத்தீங்கன்னா அங்க நான் வேண்டிய அளவுக்கு மரத்தை வெட்டிக்கிறேன்னா. பட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபாரஸ்ட் ஆபீசர் அவருக்கு ஒரு லெட்டர் கொடுத்தா எப்படி இருக்குது பாருங்க. விசா அப்ளை பண்ணா உடனே கிடைக்குது. கிடைக்குதா? அப்படி கிடைக்காது. யூகே யூஎஸ்ஏக்கெல்லாம், யூஎஸ்ஏக்கெல்லாம் நமக்கு கிடைத்த கிடைக்கவே கிடைக்காது. விசா அப்ளை பண்ணா ஸ்பாட்லயே ஓகே. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டா உடனே ஸ்பாட்லயே ஓகே. எல்லாத்துக்கும் எப்படி? முன்னால செய்த ஒரு சின்ன புரிதான். இந்த விசா கிடைக்கிறது தலைமை தலைகில நிக்கிறார். ஒரே ஒரு சின்ன ஜபம் முன்னால பண்ணிட்டு போனா எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட காரியமானாலும் எல்லாம் தானாய் நடக்கும். அவன் கேட்டதை எதையுமே ராஜா ரிஜெக்ட் பண்ணவே இல்லை. அவன் அப்ளை பண்ணது எதுவுமே ரிஜெக்ட் ஆகல. ஆமென். நீங்க எந்த இடத்துல எந்த கம்பெனியில எந்த வேலைக்கு எதுக்கு அப்ளை பண்ணாலும் ரிஜெக்டே ஆகாம இருக்கணுமா? ஃபர்ஸ்ட் ஜெபம் மட்டும் செய்யுங்க, எதுவுமே ரிஜெக்ட் ஆகாது. ஆமென். எதுவுமே ரிஜெக்ட் ஆகாது. ஆண்டவர் ஓகேன்ட்டானா எல்லாக்கே ஓகே தான். இல்லையா? ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டோம்னா எல்லாம் ஓகே தான். எதுவுமே உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகாது. கர்த்தர் எல்லாத்தையும் உங்களுக்கு சாங்ஷன் பண்ணிட்டே இருப்பார். அப்போ இந்த இடத்துல பாருங்க, அவன் காரியத்தை அழகாய் செய்து முடிச்சுட்டான். ஒரு சின்ன ஜெபம், ராஜாட்ட பேசுறதுக்கு முன்னாலும் செஞ்ச ஒரு சின்ன ஜெபம். அப்போ ஒரு காரியம் எதுவானாலும் எடுக்கிறதுக்கு முன்னால் நீங்க செய்யற ஒரு சின்ன ஜெபம் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்யும். ஆமென். ஒரு சின்ன ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய கதவுகளை திறக்கும், பெரிய வாசல்களை திறக்கும், பெரிய ஆசீர்வாதங்களை கூட உங்களை கொண்டு செய்யும். ஒரு சின்ன ஜெபம் எந்த காரியம் எடுத்தாலும் ஜெபத்தோடு செய்யும். கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து செய்யுங்கள். கர்த்தர் காரியத்தை வாய்க்கப்படலாம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். Thank you, Jesus. ஜபத்தோடு செய்யுங்கள், ஜபத்தோடு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நாம் அடிக்கடி நாம் சொல்லுகிற வார்த்தை இது, ஜபத்தோடு செய்ய வேண்டும். இன்றைக்கு மூன்று பேருடைய வாழ்க்கை இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். யோசுவாவின் காலம் முழுவதும் யுத்தத்தின் காலமாயிருந்தது. ஏழு ஜாதிகளோடு யுத்தம் செய்து அவர்களை விரட்டி அடித்து தேசத்தை பிடிக்க வேண்டிய ஒரு காலம். அந்த நாட்களில் அந்த யுத்தங்கள் எல்லாவற்றிடையும் ஜெயம் எடுப்பதற்கு கர்த்தர் யோசுவாவை நடத்தினார். எரிகோ பட்டணத்தை பிடித்தார்கள். எமோரியருக்கு நேராக இந்த யுத்தத்திற்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள். எமோரியருக்கு நேராய் வந்து நிற்கும் பொழுது யுத்தம் பலத்தது. இதை நீங்க கவனித்து பார்த்தால் யோசுவாவும் சில தவறுகளை செய்வான். இதுக்கு முன்னாலெல்லாம் எரிகோ என்ற பெரிய பட்டணத்தை பிடித்த பொழுது கர்த்தருடைய ஆலோசனைபடி போனான். அடுத்தது ஆயி பட்டணம், சின்ன பட்டணம் தானு, ஜபம் கூட பண்ணாம கேஷுவலா போனாங்க, அடி வாங்கிட்டு வந்தாங்க. ஆனா இப்போ பாடம் கத்துக்கிட்டாங்க. இப்ப எமோரியருக்கு நேராக ஒரு பலத்த யுத்தம். இந்த யுத்தம் கடுமையா இருந்தது. கர்த்தர் இவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். கல் மழை மூலமாக ஒரு கூட்ட இராணுவத்தினரை கர்த்தர் அடித்து போட்டார். பட்டயத்தில் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் கல் மழையில் செத்தவர்கள் அதிகம். அவர்கள் தோல்வியின் பாதையிலே போய் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அந்த தோல்வி அவர்களுக்கு தொடர வேண்டும் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் தொடர்ந்து வெற்றியை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் யுத்தம் அன்றைக்கு நிறுத்தப்படக்கூடாது. சூரியன் அஸ்தமித்தால் யுத்தம் நிறுத்தப்பட வேண்டிய கட்டாயம். யோசுவா தனக்கு தெரிந்த ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிறார். இன்றைக்கு இந்த பகல் ஒரு 12 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் ஆனா நல்லா இருக்குமே, அதுதான் அவனுடைய தேவை. அதுக்கு என்ன செய்யணும் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு சயின்ஸ் எல்லாம் தெரியாது. ஓடுறான், கத்தர்கிட்ட தனியா ஓடி கேட்கிறான், ஆண்டவரே இன்னைக்கு பகல ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க, ஆண்டவரே இன்னைக்கு சூரியன் அஸ்தமிச்சிடக்கூடாது. எவ்வளவு மணி நேரம் பா உனக்கு வேணும்? ஒரு பகல் அளவுக்கு எனக்கு வேணும், 12 மணி நேரம் எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க. போ, நீயே போய் சூரியனை பார்த்து பேசி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க போ அப்படின்ட்டு வந்தான். எல்லா ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக நின்றான். எல்லாருக்கு முன்பாக வானத்தை அண்ணாந்து பார்த்தான். சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள், தரித்து நில்லுங்கள். சொன்ன உடனே பூமியின் சுழற்சி நின்றது. அதிசயம் நடந்தது. பூமியின் சுழற்சி நின்றால் நடக்க வேண்டிய பின் விளைவுகள் எதுவுமே நடக்கல. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டார். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொண்டார். இப்படி ஒரு மனுஷனுடைய சத்தம் கேட்டு கர்த்தர் கிரியை செய்த அந்த நாளுக்கு ஒத்த நாள் அதற்கு முன்பாகவும் இல்லை, அதற்கு பின்பாகவும் இல்லை. காரணம் என்ன? அவன் முந்தி கர்த்தரிடத்தில் பேசினான். நீங்கள் கர்த்தரிடத்தில் முந்தி ஒரு காரியத்தை பேசும் பொழுது எதையும் கர்த்தர் உங்களுக்கு செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். எப்படிப்பட்ட காரியத்தையும் அவர் உங்களுக்காக செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து அவர் மரித்த சரீரத்தை பார்த்து பேசினார். 4 நாட்களுக்கு முன்பாக மரித்த லாசருவை பார்த்து, அந்த டெட்பாடியை பார்த்து இயேசு பேசினார். அவருக்கு தெரியும் அவன் மரணம் அடைவான் என்று, தான் உயிரோடு எழுப்ப போகிறேன் என்று. நேரம் 2 நாட்கள் அதற்காகத்தான் பொறுத்திருந்தார். அந்த பொறுத்திருந்த நாட்களை அவர் சும்மா ஓய்வெடுத்து நேரத்தை வீணடிக்கலை. அந்த பொறுத்திருந்த நாட்களை அவர் வேற எதுக்கு செலவு பண்ணல. அந்த 2 நாட்கள் லாசருவை உயிரோடு எழுப்புவதற்காக அவர் ஜெபத்திலே செலவிட்டார். அதனாலதான் பின்னாலும் சொன்னார், பிதாவே இரடக்கு எப்பொழுதும் செவி கொடுக்கிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன். இரண்டுக்கு செவி கொடுத்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். அந்த 2 நாள் ஜெபத்திற்கான ஸ்தோத்திரத்தை அவர் ஏறெடுத்தார். லாசருவை பார்த்து, மரித்த சரீரத்தை பார்த்து கூப்பிட்டார். கர்த்தர் அதிசயம் செய்தார். தேவநாம மகிமைப்பட்டது. முன்னால பேச வேண்டும். இயேசு கிறிஸ்து பேசினார். 3வதாக, நாம் தேவ சமூகத்தில் நெகேமியாவின் வாழ்க்கையை பார்த்தோம். நெகேமியா ஒரு பொறுப்புள்ள ஒரு மனுஷன். அவனுக்கு ஒரு நீண்ட லீவ் அவனுக்கு தேவையா இருந்துச்சு. இந்த லாங் லீவ் அவன் அப்ளை பண்ணால் அவனுக்கு கிடைக்காது. ஏன்னா அவனுடைய பொசிஷன் அந்த மாதிரி, கேட்கறதுக்கும் பயம், ஆனால் கேட்காமலும் இருக்க முடியல, தயங்கி நிற்கிறான். ராஜா கேட்கிறார், என்ன வேணும்? எனக்கு ஒரு லாங் லீவ் எனக்கு வேணுமான் ராஜா. அதை சொல்வதற்கு முன்பதாக அவன் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிவிட்டு ராஜா கிட்ட சொன்னான். அவன் ராஜா கேட்டது நாட்கணக்கில் கேட்டான், இவன் கேட்டது மாதக்கணக்கில் கேட்டான். உடனே அதுக்கு ஓகே சொல்லிட்டான் ராஜா. அது மட்டுமல்ல, போகிற வழியிலே விசா கேட்கிறான். அது மட்டுமல்ல, இராணுவத்தினருடைய பாதுகாப்போடு கூட போகிறான். வசனங்களை கவனித்து பார்த்தால் தெரியும், ராஜா அவனுக்கு பாதுகாப்பாக இராணுவ வீரர்களையும் கூட அனுப்பி வைப்பான். டோட்டல் செக்யூரிட்டியோடு அவன் போவான். தேசங்களை கடந்து போகிறார். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவன் கடிதம் வாங்குகிறான். கர்த்தருடைய ஆலயத்திற்கான மரங்களுக்கான காரியத்தை கேட்டு வாங்கி அதுவும் அவனுக்கு ஓகே சொல்லப்படுகிறது. அங்கிருந்து மரத்தை வெட்டி அவன் அழகாய் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலைகளை செய்கிறான். காரணம் என்ன? ஒரே ஒரு சின்ன ஜபம். கர்த்தருடைய பிள்ளைகளே, எதையுமே நாம் முந்தி ஜபித்து ஒரு காரியத்தில் இறங்கும் பொழுது ஆண்டவர் காரியங்களை அழகாய் வாய்க்க பண்ணுவார், அருமையாய் வாய்க்க பண்ணுவார். உங்களுக்கு எதுவுமே தடை வராது. நீங்க ஜெபித்து விட்டு நீங்கள் முன் செல்லும் பொழுது ஆண்டவர் வாசல்களை உங்களுக்கு திறந்து வைப்பார். நீங்க கேட்கறதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும். எந்த தடை வராது, எதுவுமே ரிஜெக்ட் ஆகாது. உங்களுக்கு கர்த்தர் வாய்க்கப்படுவார். அவருக்கு நாம் முதலிடம் கொடுத்து அவரிடத்துல நாம் முதலாவது விண்ணப்பத்தை அவர்கிட்ட வைக்கிறதுனாலே ஆண்டவரும் நம்மை கனப்படுத்தி காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். அதுதான் ரகசியம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, எந்த ஒரு காரியமானாலும் தகப்பனே, முன்பதாக நாங்கள் ஜெபித்து ஆண்டவரே உமக்கு முன்பதாக தெரியப்படுத்தி உம்மை கனப்படுத்தி உமக்கு நாங்கள் தெரியப்படுத்தி எந்த ஒரு காரியத்திலும் இறங்க எங்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா. அதன் மூலமாக எல்லா காரியங்களையும் எங்களுக்கு எங்கள் ஆண்டவர் வாய்க்க பண்ணி எங்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமமே மகிமைப்படுவதால் தொடர்ந்து இந்த வார்த்தைகளின்படி எங்களை நடக்க பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தி அநேகருடைய வாழ்க்கைக்குள் பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆசீர்வதி. உம்மை கனப்படுத்த கற்றுக் கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை பரவாது. ஆமே.